ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොළොන්නරුව මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 12ක් කාලයක් ලැබෙනවා.
நன்றி குழுக்களின் பிரதி தலைவி அவர்களே, கடத்தொழில் அமைச்சுக்கு கீழ் நடைபெறுகின்ற இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே வந்து ஒரு சில விடயங்களை வந்து சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது விடயம், வடக்கை பொறுத்தவரையிலே கடத்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினை வந்து இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்து நம்முடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய தொழிலை அழிக்கின்ற வகையிலே செயல்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சினை. உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக, ஆனால் வடக்கை பொறுத்தவரையிலே வந்து அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அந்த கடத்தொழிலாளர்களுடைய சொத்துக்களை அழிக்கின்ற வகையிலே விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தால், வடக்கு கிழக்கிலே கடற்படைகளுடைய இருப்பு என்றது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு முகாமை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பறித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த வடகிழக்கிலேயும் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் என்று இருக்கின்ற நிலையிலே தெற்கிலே அப்படிப்பட்ட ஒரு இருப்பு இல்லை கடற்படைகளுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆக்கிரமிக்கிற கோணத்தில் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பிடித்துக் கொண்டு இருந்து கொண்டு செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமையை செய்யாமல் சட்டவிரோதமாக வந்து வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மீனவர்கள் வந்து தங்களுடைய எங்கட மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில் வந்து விடுவது ஒருபோதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோடிக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் வந்து சொத்துகள் அளிக்கப்படுகின்ற பொழுது வந்து உங்களுடைய அமைச்சு மிக முக்கியமாக அவர்களுக்கு முழுமையாக கம்பன்சேஷன் கட்டுவோணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து அதை பற்றி அக்கறையை செலுத்த இல்லை என்றால் எங்களை பொறுத்தவரையில வந்து ஒரு தமிழ் அமைச்சராக வச்சுக்கொண்டு வந்து ஒரு இனவாத கோணத்தில் வந்து அவர்கள் செயல்பட்டபடியால் வந்து அந்த மக்களுடைய, அதுவும் விசேஷமாக வடகிழக்கை பொறுத்தவரையில வந்து கடத்தொழிலண்டா வந்து பொருளாதாரத்திலே ஒரு மையம், அதை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வந்து முன்வைக்கிறோம். உங்களுடைய அரசாங்கம் அப்படி இனவாத கோணத்தில் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுடைய அமைச்சு அந்த மக்களுக்கு நஷ்டஈடை வழங்குவதற்கு நிச்சயமாக முன்வர வேண்டும். இப்ப இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அதுக்கு ஒரு தீர்வாக வந்து இதுக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சு வந்து சொல்லுகின்ற ஒரு நியாயம் என்னென்றால் வந்து தமிழ் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மீனவர்கள் வந்து ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும், மல்டிடே போட்ஸை வேண்டி ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும், இந்த கரையில் நின்று கொண்டு இந்த தொழில் செய்கிறது தான் உண்மையிலே ஒரு பெரிய அளவில் வருமானத்தையும் கொடுக்காது, ஆகவே அதை நோக்கி போக வேண்டும். ஆனால் எங்கட மீனவர்களுக்கு, தமிழ் மீனவர்களுக்கு அது விருப்பம் இல்லை, கஷ்டப்பட்டு தொழில் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். கொச்சப்படுத்தி அந்த மக்களை கேவலப்படுத்துகின்ற வகையில தான் அவர்களுடைய கருத்துகள். ஒரு தமிழ் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அப்படித்தான் அந்த கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருந்தவர். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலே வந்து வடகிழக்கு மீனவர்கள், விசேஷமாக வடக்கை சார்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ஆழ்கடல் தொழில் செய்கிற நோக்கம் உண்மையிலே அரசாங்கத்துக்கு இருந்தால் அந்த மக்கள் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமையில் பாரதூரமாக இருந்த காலகட்டத்தில், தடை செய்யப்பட்ட போர்க்காலத்தில் வந்து தொழில் செய்யறதுக்கு தடை, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு தலை தூக்குறதுக்கு பார்க்கின்ற இந்த சூழலில் வந்து அந்த மக்களுக்கு வந்து கணிசமான பைனான்சியல் ரெசிஸ்டன்ஸ் செய்திருக்கணும், உதவிகள் கொடுத்திருக்கணும். ஒரு 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 மல்டிடே போட் ஒன்று வேண்டுவதென்றால் ஆக குறைஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து 2.5 கோடி ரூபாயாவது முதலீடு செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலீடு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். ஆகவே உதவிகளை பற்றி சும்மா கதைக்கிறதுல வந்து ஒரு பிரயோசனம் இல்லை அமைச்சர். நீங்களாவது இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அந்த மக்களுடைய உண்மையான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தலையிட்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார உதவிகளை இலவசமாக செய்து கொடுப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்பதான் போர் முடிஞ்சு தலை தூக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுப்பதற்கு நீங்களாவது வந்து முன்வரணும். அதுவும் யாழ்ப்பாண எம்பி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள், வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நீங்களாவது வந்து அந்த உதவிகளை கட்டாயம் செய்ய வேணும், அல்லது உங்களுடைய அரசாங்கமும் கடந்த காலங்களிலே வந்து அந்த மக்களை திட்டமிட்டு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளுறதுக்கென்று செயல்பட்ட அரசாங்கங்களைப் போலதான் இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி வரும். தயவு செய்து உங்களுடைய தலைமையிலேயாவது அதை நீங்கள் செய்து கொடுக்கணும். மயிலட்டி துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் இன்றைக்கு வரைக்கும் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அங்கே வாழுகின்ற அந்த மக்களுடைய தொழிலுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. வெளி மாவட்டங்களில் விசேஷமாக தெற்கிலே இருந்து வரக்கூடியவர்களுடைய படகுகளை வந்து அங்கே பாதுகாப்பாக வந்து வைப்பதற்காகத்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நான் கேள்விப்படுகின்றேன், வந்து இந்த சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களுடைய படகுகளும் வந்து அங்கே கட்டப்படுகின்றது என்று. அப்ப அந்த மக்களுக்கு நடுத்தருவு உண்மையிலே அந்த மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. ஆகவே தயவு செய்து அது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கோ இல்லாட்டி வடமாகாண கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கு பொறுப்பு கொடுக்க வேணும். அப்பத்தான் அந்த உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காவது அதனுடைய பலன் கிடைக்கும் என்று நான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாயாறு பிரதேசத்திலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வளமையாக தெற்கிலே இருக்கக்கூடிய இந்த நீர்கொழும்பு புத்தளம் கல்பிட்டி போன்ற பிரதேசங்களில் இருந்து கடத்தொழிலாளர்கள் வந்து ஒரு சீசனுக்கு வருவார்கள் தொழில் செய்வதற்கு. அது ஏப்ரல் மாதத்தில் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜனவரி மாதத்திலே வந்துவிட்டார்கள். படையெடுக்கிற வகையில் வருவார்கள். வந்து இன்றைக்கு நிரந்தரமாக அந்த இடங்களை வந்து குவிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில் வந்து செயல்படுகிறார்கள். குறிப்பாக வந்து நான் பொறுப்போடு கூறுகின்றேன், மூன்று படை ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளுடைய செயல்பாடு காரணமாக கிட்டத்தட்ட 45 படகுகள் இன்றைக்கு வந்து உண்மையிலே அந்த விதிமுறைகளை மீறி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கடத்தொழில் நேவியுடைய உதவியோடும் பயத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை விரட்டி அவர்கள் வந்து அங்கே உண்மையிலே அந்த இருக்கிற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே வந்து அவர்களுடைய அங்கே இருப்பு பாரதூரமாக இருக்கு. அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்தந்த மக்கள் தங்களுடைய கடல்ல வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை தான் நீங்க உறுதிப்படுத்தணுமே தவிர வேறு வேறு இடங்களிலிருந்து வந்து அதுவும் விசேஷமாக போரால கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய இடங்களுக்கு வந்து இப்படி தொழில் செய்யறதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது. அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதுல தலையிட்டு உடனடியாக வந்து அதை நிப்பாட்டி வைக்க வேண்டும். மற்றது வந்து வடமராட்சி கிழக்கு குடாரப்பு பிரதேசத்தில் வந்து கடலட்டை தொழில் செய்வதற்கென்று அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி வந்து அனுமதியை வழங்குகின்றது. உண்மையிலே வந்து அந்த பிரதேசத்தில் வந்து 2 நபர்களுக்குத்தான் அனுமதி வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்க வந்து அந்த பிரதேசத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத தெற்கை சார்ந்த வேறு வேறு மாவட்டங்களை சார்ந்த தொழிலாளர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பெயரை பயன்படுத்தி அதிகாரிகள் வந்து அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். 300 பேருக்கு அனுமதி வழங்கினாலும் கூட இன்றைக்கு அதுவும் கடலட்டை பிடிப்பதற்கு வந்து பகல் நேரத்திலே தான் அந்த தொழில் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆனால் இங்கு இரவு நேரத்தில் வந்து தொழில் செய்து இந்த லைட் பிடிச்சு டைனமைட் வைச்சு தொழில் செய்து அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வளங்களை முற்று முழுதாக அளிக்கிற வகையிலையும்
தொழில்
அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய விலைகளை கூட வந்து அளிக்கின்ற வகையில வந்து செயல்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 1200 பேர் கடல் அட்டை தொழில் என்ற பேரில் வந்து இரவுல வந்து கடல்ல இறங்கி வேலை செய்கிறார்கள் என்றால் எந்த அளவு தூரத்துக்கு அந்த குறுகிய பிரதேசத்துக்குள்ள வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டதையும் பற்றி நீங்கள் நிச்சயமாக வந்து விளங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கும் உடனடியாக வந்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்கோணம் அமைச்சர் அவர்களே. கடைசியாக ரெண்டு விடயங்கள். முதலாவது வந்து கட்கோவளம் தொடக்கம் நெடுந்தீவு வரைக்கும் கடல் தொழிலாளர்களுடைய இறங்கு துறைகள் ஆழமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை டிசிசி கூட்டத்திலேயும் வந்து நான் எழுப்பியிருக்கின்றேன். அதே போன்று படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்படக்கூடிய வகையிலே கல் அணைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து நான் இந்த டிசிசி கூட்டத்திலேயும் வந்து பதிவு செய்திருக்கின்றேன். அது அவசரமாக செய்யணும் அமைச்சர். ஏனென்றால் அது பெரிய அளவில் வந்து நிதி தேவைப்படாது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வந்து இன்னும் பலப்படுத்தி அதை திருத்தி செய்ய வேண்டும். நான் முதல் தடவையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்த 2001 ஆம் ஆண்டு அந்த சமாதான காலப்பகுதியில வந்து ஒரு சில கொஞ்ச வேலைகள் நடந்ததுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் அங்க எந்த விதமான வேலையும் நடக்க இல்லை. நான் சொன்ன அந்த கரையோர பிரதேசத்துக்கு ஆகவே நீங்கள் வந்து இதில் தலையிட்டு இதை கட்டாயம் செய்யணும். டிசிசி கூட்டத்தில் நீங்கள் உடனே ஆரம்பிக்கிறதாக வந்து நீங்கள் வாக்குறுதி வழங்கினீர்கள். அப்படி இருக்கவும் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான செயல்பாடுகளும் அந்த விடயங்கள் சம்பந்தமாக
முன்னெடுக்கப்படவில்லை.
நான் முடிக்கிறேன். எந்த விதமான செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அத்தோடு இந்த கரையோர பாதைகள் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படல் வேண்டும். அது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த மக்கள் உண்மையிலே வந்து பல நெருக்கடிகள் மட்டத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய படகுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் அந்த சுனாமி காலத்துக்கு பிற்பாடு வந்து பல நிபந்தனைகள் போட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பின்னுக்கு போக வேண்டிய ஒரு நிலையிலே இருக்க வந்து இன்றைக்கு போருக்கு பிறகாவது வந்து தாங்கள் தொழில் செய்யறதுக்கு வலிக்கிற நேரத்தில் வந்து பாதை படுமோசமாக இருக்கின்ற சூழல் வந்து நினைக்கவே முடியாத ஒரு காரியம். ஆகவே இந்த விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி உடனடியாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சராக இருக்கின்றபடியினாலும் நீங்கள் கட்டாயம் வந்து இதில் தலையிட்டு தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
நன்றி.
வினாடி அது என்ன மங்கித்தனவா அப்ப சுகாத் வசந்த சில்வா மந்திரிதுமா பிலிபாந்தவ விபக்ஷே மந்திரி வரை கருபு ஆந்தோலனாத்மக சித்தவுல் சாகத பிரகாஷ பிலிபாந்தவ அது உதய சஜித் பிரேமதாச விபக்ஷ நாயகத்துமா வச்சனாக்கத்மிதன சதான் கலையினே மங்கித்தன வாக்கியூத்து விபக்ஷ நாயக கட்டியட்ட එතුමා සුගත් වසන්ත සිල්ලා මැතිතුමාගේ එතුමාට වෙච්ච අපහාසය එතුමාට වෙච්ච සිත්තැවුල පිළිබඳව මොකද්ද කියන්නේ මම දැනගන්න කැමැති. අජිත් පිපරණ මන්තුමා මෙතන යමක් කිව්වට මම හිතනවා ඒක විපක්ෂ නායකතුමා හැටියට වගකීම් පෑරෑරපු තත්ත්වයක් කියලා. ඒ නිසා අපි කනගාටු වෙනවාද විපක්ෂ නායකතුමා මේක පෑරෑරිය පිළිබඳව. ඒ නිසා අපි දැනගන්න කැමැති එතුමාගේ මතය මොකද්ද මේ සභාවෙ කියන්නේ.
පොයින්ට් එක මොකද්ද?
நன்றி. இன்றைய தினம் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர்கிட்ட ஒரு சில விடயங்களை நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம் கல்பேர் பண்ணிக்கொள்ளுங்க சரியாக. இந்த புத்தகம் ஒன்று இருக்கிறது, மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. எங்களுடைய அமைச்சர் இதை வாசிக்கிறதுக்குரிய அறிவிற்கோ தெரியவில்லை. அதிலே பிஷரியிலே 4 ப்ரொஜெக்டுகள் 250 மில்லியன் தாண்டப்பட்ட ப்ரொஜெக்ட் இருக்கு. முதலாவது ப்ரொஜெக்ட் நீங்க போட்டுக்கிறீங்க, டெவலப்மெண்ட் ஆஃப்
மைனாரிட்டி.
மட்ட வினாடி அது என்ன உபதுமி மே அரபத்திரது உண்ணானே
ஏ அதாவது
மாமா அதான் அடாலேகாக வினாடிய தென்ன மீக மா பயதலி கரண்
வினாடியங்க
நீங்க ஆண்டு பக்ஸட ஏக்க நீதியாக மட ஏக்க நீதியாக
வினாடியங்க அவசன்
ஆய் ரெண்டா தவ தவ வினாடிய தென்ன வா டிஸ்டர்ப கராம
வினாடிய
பரத டெவலப்மென்ட் ஆஃப் மைலிட்டி ஃபிஷரி ஹார்பருக்கு நீங்கள் 717 மில்லியன் 2021 ல இருந்து 2025 ஆம் ஆண்டு செலவழிக்க வேண்டிய இந்த கணக்குக்கு இப்போது 974 மில்லியன் செலவழித்திருப்பதாக 2025க்கும் 26க்கும் போட்டுக்கிறீர்கள். ஆனால் மைலிட்டி இதுவரைக்கும் கொடுக்கப்படல, அந்த துறைமுகம் இதுவரைக்கும் கொடுக்கப்படல. இரண்டாவது வடக்கு மாகாணத்துக்கு பிஷரீஸ் இண்டஸ்ட்ரிக்கு மொத்தமாக 465 மில்லியன் 2026-25 ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் டிசிசி மீட்டிங்ல நீங்களும் ஜி ஏ பிரதீபன் அவர்களும் சேர்ந்து 500 மில்லியனை கொண்டே குறுகட்டு வானுக்கு போடுவதாக சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுக்கு இந்த ரெண்டையும் விளங்கப்படுத்துங்கள். மதிப்புக்குரிய மீன்பிடி அமைச்சரே, இந்த பக்கம் நான் நினைக்கிறேன் பக்கம் 22 பக்கத்துக்கு விளக்கத்தை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
கரு சண்முகன் கூகநாதன் மந்திரித்துமா கரு காவிந்த ஜெயவர்தன மந்திரிமா
கரு சபாபதிமணி அப்பே விபக்ஷ நாயகத்துமாட்ட மீ சபாவே மந்திரித்துமே சோதனாவாக கரா அத்தரம விபக்ஷ நாயகத்துமா ஹிட்டபு அவஸ்தா நிமே மீ பிரகாஷே சிதூனி தி அப்பி பஹதிர சமகி ஜன பலவேகிய ஹட்டியட மந்திரி கண்டாயம ஹட்டியட சந்தானயக் ஹட்டியட கிசிம அப்பே மந்திரிவரேகுட ஏவகே யம்மாகாரே ஹித்தவுலக் வெலா தீனோனே ஏ பிலிவந்த அப்பி கனகாட்டுவ பிரகாச கர சிட்னோ ஏவகேம அப்பே நாயகதுமத் ஏ மதேம இன்னோ
ஸ்தூதி.